بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வாராந்திர தொடர் வகுப்பிலே இன்று நாம் பார்க்கப் போகின்ற தலைப்பை பொறுத்தவரையில், ஓதி பார்த்தல் தொடர்பாக மார்க்கம் சொல்லக்கூடிய சில வழிகாட்டல்கள், அது தொடர்பான சில சட்டதிட்டங்கள். இன்றைய நமது இந்த தலைப்பை பொறுத்தவரையில், அதாவது ஒரு மனிதனுக்கு நோயுடைய சூழல் என்பது, அவனுக்கு நோய் ஏற்படுவது என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய, அல்லாஹ் விதித்த ஒரு அம்சமாகும். அதை விட்டு எவரும் தப்ப முடியாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவன் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் நாடியதை நிகழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அதை எவராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. அதாவது நோயுடைய சூழல் என்பது, ஒருவருக்கு நோய் ஏற்படுகிறது, இதை தடுக்க முடியாது. எவ்வளவுதான் அறிவியல் வைத்தியத்துறை வளர்ந்து விட்டாலும் ஆரோக்கியமான வாழ்வுக்குரிய வழிகளை தேட முடியுமே தவிர, முற்றுமுழுதாக நோயை தடுத்து விடுவதற்கு, நோயற்ற வாழ்வு என்று சொல்லி வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியுமே தவிர அதை முழுமையாக தடுக்க முடியாது. அப்ப இது நமக்கு எதை சொல்கிறது என்றால், இவற்றையெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இது இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, சூரத்து ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம், அதிலே குறிப்பிடுகின்றான், குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதன் வஷிஃபா. இந்த அல் குர்ஆன், இந்த அல் குர்ஆனுடைய அருள்களை பற்றி, நியமத்துகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, இது மூமின்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் அதேபோன்று ஷிஃபாவாக, நிவாரணியாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது. மூமின்களுக்கு நேர்வழியாக, ஹுதாவாகவும் ஷிஃபாவாகவும் இந்த அல் குர்ஆன் திகழ்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனம் மிகப்பெரிய ஆதாரம். அல் குர்ஆன் என்பது ஷிஃபா, நோய் நிவாரணி என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இந்த வசனம் திகழ்கிறது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, ஓதி பார்த்தல் என்ற பகுதி, அந்த பகுதி வந்து நாம் இதில் நேரடியாக இது தொடர்பான செய்திகளை பார்க்கின்ற போது, ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்குரிய சிகிச்சை முறையை, சிகிச்சை செய்ய வேண்டும், அதற்குரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை மார்க்கம் ஆர்வப்படுத்துகிறது, அதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அது அல்லாஹுடைய கதிர் ஏற்பாட்டுக்கு மாற்றமான ஒன்றல்லது. அல்லாஹு தஆலா எவன் நோயை இறக்குகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புகாரியில 5678வது செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு நோயை இறக்குகிறான் என்றால் அதற்குரிய ஷிஃபாவையும் நிவாரணியையும் அவன் இறக்காமல் இல்லை, அதையும் இறக்கி விடுகிறான். எனவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த நோய் என்பது வருகிறது, அதற்குரிய நிவாரணத்தையும் அந்த ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்றால், ஒருவர் நோய் ஏற்பட்டால் அதற்குரிய சிகிச்சையை செய்து கொள்ள வேண்டும், அதற்குரிய நிவாரணத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை தேட வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நோயை ஏற்படுத்தியவன் அல்லாஹ், அவன் நாடிய சந்தர்ப்பத்தின் நேரத்தில் அதை குணப்படுத்துவான் என்று சொல்லி ஒருவர் அதற்குரிய சிகிச்சைகளை எதையும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அது கதிருக்கு எதிரானதும் அல்ல. அல்லாஹுடைய தீன், இந்த மார்க்கம் தான் நமக்கு இதை கற்றுத்தருகிறது. எனவே நர்மையான சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு முறை குறிப்பிடுகிறார்கள், சில அரபுக்கள் கிராமப்புறத்தில் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், நாம் நோய்க்கு நோய் ஏற்பட்டால் அதற்கு சிகிச்சை செய்யலாமா என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா இபாதல்லாஹ் தடாவு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் நோய்க்குரிய சிகிச்சையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹு தஆலா ஒரு நோயை இறக்குகிறான் என்றால் அதற்குரிய நிவாரணத்தையும் அவன் இறக்காமல் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள். ஒரே ஒரு நோயை தவிர அந்த நோய்க்கு மருந்து கிடையாது என்று சொல்கிறார்கள். அது என்ன என்று மக்கள் கேட்டபோது சொல்கிறார்கள், அதுதான் முதுமை என்று சொல்கிறார்கள். இந்த முதுமை என்பது இது என்ன செய்யும், இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று. அப்ப எனவே இந்த செய்தியை நீங்கள் திருமீதியில 2038 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இஸ்லாம் அனுமதித்த முறைகளில் தான் இந்த சிகிச்சை என்பது அமைய வேண்டும். இஸ்லாம் அனுமதித்த முறையில் இருக்க வேண்டும், மார்க்கம் தடுத்த முறையில் இது அமையக்கூடாது. இப்ப இதிலும் நாம் வந்து இப்ப ஓதி பார்த்தல் என்ற அந்த பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக நாங்கள் இப்ப உலகத்தில் வந்து வைத்தியத்துறை என்பது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது மாஷா அல்லாஹ். அப்ப எனவே அதன் ஊடாக ஒருவர் சிகிச்சை பெறுவதற்கெல்லாம் மார்க்கம் என்ன செய்யல, தடுக்கல, அதை ஆர்வப்படுத்தி தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஷிர்கான வழிகளுக்கு இட்டுச் செல்லக்கூடிய அல்லது ஜாஹிலியத்தான ஒரு முறை, அந்த முறைகளை தான் மார்க்கம் தடுக்குது. அது அல்லாத முறைகளை மார்க்கம் வரவேற்கிறது. இதிலே நாம் ஓதி பார்த்தல் என்ற அந்த பகுதிக்கு நாம் வருவோமாக இருந்தால், என்ன ஒரு அடிப்படை நாம் இங்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்த முறை என்பது மார்க்கம் தடுத்த முறையிலே இருக்கக்கூடாது. மார்க்கம் தடுத்த முறையில் அந்த ஓதி பார்த்தல் என்ற பகுதி வரக்கூடாது. மந்திரித்தல் என்று சொல்வார்கள், மந்திரித்தல் என்று சொன்னால் என்னது, புரியாத பாஷையில தான் அது மந்திரிக்கிறதா அது வருது, அப்படித்தானே? மந்திரித்தல் என்னது, அது ஒரு புரியாத மொழியில தான் அது என்னது நடைபெறுகிறது, அல்லது புரியாத ஒரு விடயம் என்ற மாதிரி தான் அது அமைந்திருக்கு. அப்ப இங்கே நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இப்ப இதற்கு ஆதாரமாக வரக்கூடிய செய்திகளில், ஓதி பார்த்தலுக்கு ஆதாரப்பூர்வமாக வரக்கூடிய செய்திகளில், புகாரியில 5736 செய்தியாக அபு சயீதுல் குதிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது சில நபித்தோழர்கள் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் ஒரு கிராமத்தில் அந்த பக்கத்து அந்த பகுதியில் சில அரபுக்கள் வாழுகிறார்கள். அங்கு போய் அவங்க என்ன செய்யறாங்க, தங்குகின்ற போது அவர்களிலே அந்த கோத்திரத்தினுடைய தலைவனுக்கு தேல் கொட்டி விடுகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், உங்களிடத்தில் இதற்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கிறதா, சிகிச்சை முறைகள் இதற்கு இருக்குதா என்று கேட்கின்ற போது அவர்கள் கேட்கிறார்கள், உங்களை யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அதற்கு கூலியை தந்தால் நாம் செய்வோம். ஏனென்றால் அவர்களுக்கு விருந்தளிக்குமாறு கேட்டாங்க, அவங்க விருந்து அளிக்கலன்னு இன்னொரு ரிவாயத்தில் பார்க்குறோம். அந்த அன்றைய முறையெடுத்தீங்கன்னு சொன்னால், யாராவது வெளியூர்களில் இருந்து வெளிப்பகுதியில் இருந்து வந்தால் என்னது, அவர்களை விருந்து அளித்தல் என்ற அந்த உயர்ந்த பண்பு இருந்தது, உயர்ந்த பண்பு காணப்பட்டது. எனவே அவர்கள் விருந்தளிக்கவில்லை, விருந்தளிக்காமல் இருந்தார்கள். அப்போது இப்படியான ஒரு சூழல் அந்த கோத்திரத்தினுடைய தலைவனுக்கு ஏற்படுகிறது. அப்போது நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இதற்கு நாம் என்ன செய்கிறோம், உங்களிடமிருந்து கூலியை நாம் இதற்கு எதிர்பார்க்கிறோம் அப்படி என்று சொல்லி சொன்னபோது அவர்கள் என்ன செய்யறாங்க, 30 ஆடுகள் அதற்காக அவர்கள் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், ஒரு நபித்தோழர் உம்முல் குர்ஆன், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி எச்சிலை என்ன செய்தார் என்றால் அந்த தேல் கொட்டிய இடத்திலே உமிழ்ந்து அப்படி தடவி விட்டார் அப்படின்னு ஹதீஸ் அவர். அதன் மூலம் அல்லாஹு தஆலா அவருக்கு குணத்தை வழங்கினான். அதன் பிறகு அவர்கள் அந்த ஆடுகளை கொடுத்த போது அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இதை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் போய் அனுமதி கேட்டு அவர்கள் அனுமதித்தால் தான் வாங்கிக் கொள்வோம் என்று சொல்லி அல்லாஹுடைய ரசூலிடம் அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு வமா அத்ராக அன்னஹா ருக்யா, என்ன கேட்கிறாங்கடா உங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ருக்யா, இது ஓதி பார்க்கக்கூடிய ஒரு அத்தியாயம் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு என்ன சொல்றாங்க, அந்த ஆடுகளை நீங்க தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் ஒரு பங்கை எனக்கும் தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில் அவங்க கூலி எப்ப பெறுகிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு குணம் கிடைத்த பிறகு என்ன செய்யறாங்க, கூலியை வாங்குறாங்க. ஓதின உடனே அவங்க கூலியை வாங்கல, அதையும் நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய பல விடயங்கள் ஒன்றுதான். இமாம் அஷ்ஷவுகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி சான்றாக இருக்கிறது, அதாவது குர்ஆனின் மூலம் ஓதி பார்த்தல், அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த திக்ருகள், துஆக்கள், இவைகள் மூலம் ஓதி பார்க்கக்கூடிய அந்த முறை. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நீங்க பாருங்க, முஸ்லீம்ல 2199வது செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஓதி பார்த்தலை தடுக்கிறாங்க, அனில் ருகா, இதை தடுத்துறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது இந்த ஓதி பார்த்தல் உடனே என்னது, எங்களுக்கு குர்ஆனுடைய சிந்தனை தான் வரும், மந்திரித்தல் என்று கூட சொல்லலாம். இதை என்ன செஞ்சிட்டாங்க, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்தார்கள், தடுத்து விட்டார்கள். அப்போது இம்ரானுடைய அந்த குடும்பத்தை, இம்ரான் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், இவங்க வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், இப்ப நாம் வந்து என்ன செய்தோம், தேல் கொட்டினால் அதற்கு மந்திரிக்கக்கூடிய, ஓதி பார்க்கக்கூடிய ஒரு முறை எம்மிடம் இருக்கிறது, நாம் அப்படி செய்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ப நீங்க இதை தடுத்துட்டீங்க, இதை என்ன செஞ்சீங்க, இதை இப்போது நீங்கள் இந்த ஓதி பார்க்கக்கூடிய முறையை தடுத்து விட்டீர்கள், ஆனால் நாங்கள் இப்படி வந்து அதுக்கு என்ன செய்தோம், ஓதி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதை நீங்க என்னிடம் என்ன செய்ய, ஓதி காட்டுங்க, நீங்க எதை கொண்டு எதை கொண்டு நீங்க என்ன செய்ய மந்திரிக்கிறீங்க, ஓதி பார்க்கறீங்க, அந்த வார்த்தைகள் என்ன செய்யுங்க, இப்போது என்னிடம் அதை ஓதி காட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் அப்படி ஓதி காட்டுறாங்க, இவைகளை கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யறோம், அதற்கு மந்திரிக்கிறோம், ஓதி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா அராப அசன், இதில் இந்த வார்த்தைகள் எந்த தவறையும் நான் காணல, இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள்ல எந்த ஒரு தவறையும் காணவில்லை. மனிஸ்தா மின்கும் ஐயம் அஹாஹு ஃபல்யன்ஃபஹு, உங்களை யாராவது ஒருவர் தனது சகோதரனுக்கு பயன் உள்ள ஒரு விஷயத்தை இப்படி ஓதி பார்ப்பதன் மூலம் அவருக்கு ஒரு பயனை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அவர் என்ன செய்யட்டும், அவர் அந்த பயனுள்ள விடயத்தை செய்யட்டும் என்று இந்த செய்தி வருகிறது. எனவே இந்த செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், நல்லா பாருங்க, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, தடுத்த பிறகு வந்து கேட்கிறாங்க, கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க, எந்த வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்கறீங்களோ அந்த வார்த்தைகளை என்னிடம் ஓதி காட்டுங்க. அதை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த வார்த்தைகள் எந்த ஒரு தவறையும் நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய ஒரு சகோதரன் இப்படியான ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறானா, அவனுக்கு ஓதி பார்ப்பதமும் நீங்க ஒரு பயனை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி எப்ப கொடுத்தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனுமதி எப்படி, பொதுவான அனுமதியா இது, பொதுவான அனுமதியா இல்ல, எதை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அந்த வார்த்தைகளை, எதை கொண்டு ஓதி பார்க்கப்படுது, அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பார்க்கின்றார்கள், வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு தான் அனுமதி கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான இடம், நீங்க கவனிக்க வேண்டிய இடம். அதே போன்று எடுத்து பார்க்கலாம் முஸ்லீம் 2200வது செய்தியை பாருங்க, அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஈ ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்னா நர்கா ஃபில் ஜாஹிலியா, நாம் அறியாமை காலத்தில் என்ன செய்தோம், மந்திரிக்கக்கூடியவர்களாக ஓதி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். அப்போது இதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற, யார் ரசூல், இப்படி நாங்க செய்து கொண்டிருந்தோம், கைஃப தராஃபி தாலிக், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது அனுமதியா இல்லையா, இப்படி நாங்க அறியாமை காலத்தில் செய்து வந்தோம் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, அந்த நீங்க ஓதி பார்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னிடம் என்ன செய்ய, ஓதி காட்டுங்க, அதான் ரசூல் கேட்கிறாங்க, அந்த வார்த்தைகள் என்னிடம் செய்ய ஓதி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லா பஸ பிர் ருகா மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், முக்கியமான விஷயம் சொல்றாங்க, அதாவது அந்த வார்த்தைகள் ஷிர்க் இல்லை என்றால் அதை ஓதி பார்க்கலாம், எந்த வார்த்தைகள் ஷிர்க் இல்லையோ அதற்கு ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி கொடுத்து விட்டார்கள். அப்ப நீங்க இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம், இப்ப நான் இதுவரை சொன்னவற்றில் நாங்கள் என்ன பார்க்கிறோம், குர்ஆன், அல் குர்ஆன் என்பது ஷிஃபா, நோய் நிவாரணி. இது ஒட்டுமொத்த குர்ஆன், ஒரு ஒரு குர்ஆனை எடுத்து ஒரு விரும்பிய சூரா ஓதுறாரா, ஓதலாம். ஏன், முழு குர்ஆனை அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான், எப்படி ஷிஃபா, நோய் நிவாரணி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப முழு குர்ஆனும் நிவாரணி என்பது ஒரு அடிப்படை. அடுத்து எடுத்தீங்கன்னா, இங்க அபு சஈதுல் குத்ரி அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் என்ன சூரா அவர் ஓதினாரு, தேல் குட்டிய போது சூரத்துல் ஃபாத்திஹா. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி குணம் கிடைத்தது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்கடா, இது ருக்யா என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த நபி தோழர் என்ன செய்யறாரு, குர்ஆன்ல இருந்து அவர் ஒரு அத்தியாயத்தை அவர் ஓதுறார், அவர் சூரத்துல் ஃபாத்திஹா சிறந்த அத்தியாயமாக கண்டு அவர் ஓதுறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, இது ருக்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஓதி பார்க்கக்கூடிய அத்தியாயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாங்க. கேட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கொடுத்த கூலியையும் அவர்களுக்கு பெறுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து என்னது, ரசூலுல்லாஹ் இதை தடை செஞ்சிட்டாங்க. எதை, இந்த ஓதி பார்ப்பதென்பதை ரசூலுல்லாஹ் மந்திரிக்கக்கூடிய முறை என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அப்ப தடுத்த போது என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஓதி காண்பித்த போது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இதுல என்னது மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகள் இல்லை, இதுல ஷிர்க் இல்ல, எனவே இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க என்ன செய்யலாம், ஓதி பார்த்துக் கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கினார்கள். இப்ப இதுல என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இப்ப அவங்க வந்து ஓதி பார்த்த வார்த்தைகள், இப்ப குர்ஆனா குர்ஆன் இருந்தா ரசூலுல்லாஹ் அங்க அப்படி சொல்லிருப்பாங்களா, வேற ஏதாவது வார்த்தைகள் இருந்திருக்கும், அப்படித்தானே, அவங்க அவங்களோட வார்த்தைகள் என்னது வேறு வார்த்தைகளாக கூட இருந்திருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடக்கூடிய அமைப்புல தான், அல்லாவிடத்தில் நிவாரணம் தேடக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கும். அப்ப எனவே அடுத்து நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதுல ஷிருக் இருக்க கூடாது. அந்த வார்த்தை என்ன இருக்க கூடாது, ஷிருக் என்பது இருக்கவே கூடாது. இருந்தால் அதை கொண்டு ஓதி பார்த்தல் என்பது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க சில விதிகளை கவனிங்க, இந்த விதிகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். இந்த விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால்தான் ஒருவருக்கு மார்க்கத்தில் ஓதி பார்த்தல் என்ற பகுதி அனுமதி. இப்ப நாங்க சொன்ன இந்த பகுதிகளோட, அதாவது நாங்க சொன்னோம் குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆன் இதன் மூலம் என்ன செய்யலாம், ஓதி பார்த்தல். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த துவாக்கள் இருக்கு, நபி அவங்க கற்றுத்தந்த சில துவாக்கள், ஹதீஸ்கள்ல வந்த சில துவாக்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடிய வார்த்தைகள், இதன் மூலம் என்ன செய்யலாம், ஓதி பார்த்தலுக்கு அனுமதி இருக்குது. இமாம் நாவி ரஹிமுல்லா சொல்கிறார்கள், அர் ருகா பி ஆயாத்தில் குர்ஆனி வ பில் அதுகாரில் மஅரூஃபா ஃபலா நஹ்ய ஃபீ, அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுத்தந்த அந்த திக்ர்களை கொண்டு இந்த ஓதி பார்த்தலுக்கு தடை இல்லை, இது சுன்னா, நபி வழி என்று சொல்கிறார்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ். அதே போன்று இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இதுல அறிஞர்களுக்கு மத்தியில் முரண்பாட்டை நாம் காணவில்லை. அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது அல் ஐன் கண்ணேறு, அதே போன்று காய்ச்சல், அதே போன்று தேல் கொட்டுதல், இது போன்றவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள், திருநாமங்களை கொண்டு ஓதி பார்த்து ரெண்டு முறை இருக்குது என்று அந்த அறிஞர் குறிப்பிடுகிறார்கள். அப்ப முதலாவது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது அந்த வார்த்தைகள் மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டதாக, அதில் மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களை உள்ளடக்கிய சிறுகற்ற வார்த்தைகளாக அவைகள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். குர்ஆன் அதே போன்று சுன்னாவில் நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அடுத்து என்னவென்றால், அது உங்களுக்கு தெரிந்த மொழியில் இருக்க வேண்டும். அடுத்து என்னது, அதுல சொல்லும் போது பில்லுகள் அரபியா, அரபு மொழி இருக்க வேண்டும். அரபு மொழி என்பது உயர், அதுதான் முதலாவது முதலிடம், குர்ஆனுடைய மொழி, நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள் அரபு மொழியில் தான் இருக்குது. எனவே அரபு மொழியில் இருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள். அரபு மொழியில் இல்லைண்டா, குறைந்த அளவு எப்படி இருக்க வேண்டும், என்னது அவருக்கு தெரிந்த மொழியில, அப்படித்தானே, அவருக்கு தெரிந்த மொழியில. சில நேரம் அந்த வார்த்தைகளை அதனுடைய மொழிபெயர்ப்பு கூட ஒருவருக்கு சொல்லலாம், அரபுல சொல்ல முடியாதவர். அப்ப எனவே இது மிக முக்கியமானது. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும், இப்ப நோய் என்று வந்துவிட்டால், நோய் என்று வந்துவிட்டால் என்ன சொல்றாங்க, நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்றுவார்கள். நோய்க்கு ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை அதுக்கு சிகிச்சை செய்வாங்க, உரிய முறையில் செய்வாங்க. சிகிச்சை கிடைக்கவில்லையா, அதுக்கு பிறகு என்ன செய்வான், அதுக்கு பிறகு அங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, பலர் வந்து பலவிதமான ஆலோசனைகளை கொடுப்பாங்க. என்ன ஆலோசனைகளை, பெரும்பாலும் நீங்க எடுத்து பாருங்க, இந்த நோய் விசாரிக்க வரக்கூடியவங்க சில பொழுதுகள் ஆபத்தாக இருப்பாங்க. இந்த நோயை விசாரிக்க வரக்கூடியவங்க ஆபத்தாக இருப்பார்கள். இவர்களுடைய விஷயத்திலும் என்ன இருக்குது,
எந்த அளவுக்கு எச்சரிக்கை ஹதீஸ்கள்ல இவர்களுடைய விஷயத்துல கூட வருது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தத்தையப, ஒருவர் என்ன செய்யறாரு, மருத்துவ ஆலோசனை சொல்றாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, என்ன செய்யறாரு, மருத்துவ ஆலோசனை சொல்ற, அவருக்கு அதை பத்தி எந்த அறிவும் இல்ல. இப்ப நிறைய பேர் அப்படித்தானே, இப்ப பேஸ்புக்ல வரும், அதுல வரும், இதுல வரும், அதை வாசிச்சாச்சு, அதுதான் அவர் வந்து அவர் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவார். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இப்படி என்ன செய்யறது, அவருக்கு அதை பத்தி எதுவுமே இருக்காது. இப்படி ஒருவர் சொல்லி அந்த அந்த முறை அவர் செய்து அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இவர் பொறுப்புன்ற சொல்றாங்க. இவர் பொறுப்பு. இந்த ஹதீஸை நீங்க அதாவது சுனன்களை பார்க்கலாம். அம்ரு இப்னு ஷுஐப் அவர்கள் தனது தந்தை வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி, ஷேக் அல்பானி அவர்கள் ஹசன் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நாங்க இதுல கவனமாக இருக்க வேணும். எடுத்தோன்னு என்ன செய்யறது, நாங்க இதற்குரிய ஆலோசனைகளை சொல்லி அவர் வந்து என்னது ஏதாவது ஒன்றை செய்து அதன் மூலமாக நோய் அதிகரித்து அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் இவர் பொறுப்பு. இவர் என்னது பொறுப்பு. இதுல ஆக பெரிய டேஞ்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலவங்க எடுத்து பாருங்க, இந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து சொல்லுவார்கள், இப்படி அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நல்ல வேலையெல்லாம் தெரியும், என்னது அவர் ஜின்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, இப்படி ஏதாவது இது போட்டு விடுறது இல்லைங்கச்சா. அப்படி சிறுக்கான வழி நல்லா தெரியுது இல்லைங்கச்சா. ஒரு மனிதன், ஒரு மனிதனுக்கு ஜின்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமா, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, அப்படி நீங்க பாக்கலாம். அதே மாதிரி என்னது, இப்படியான சிறுக்கான முறைகள் என்ன செய்யறாங்க, டக்குன்னு போய் சொல்லிடுறாங்க. ஒரு நோயாளி நோய் விசாரிக்க போய் ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரம் குணம் கிடைக்காம இருக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யறது, எல்லா டாக்டர்களையும் பார்த்தாச்சு, எல்லா இடத்துக்கும் போயாச்சு, அடுத்து எங்க போறது, அடுத்து போக வேண்டிய இடங்கள் நமக்கு தெரியும் எங்க போவாங்கன்னு. என் அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு எவர்கள் ஆலோசனை சொல்வார்களோ, ரசூலுல்லாஹி சொல்றாங்க இல்லையா, வமன் தல்ல அலா ஷர்ரின், யார் ஒருவர் ஒரு தீமை அறிவித்து கொடுக்கிறாரோ அவர் அந்த தீமையை செய்தவர் போன்று. நீங்க ஒரு நன்மையை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அந்த நன்மையை வந்து நீங்க செய்த கூலி உங்களுக்கு இருக்கு, அந்த நன்மையை நீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இது மாதிரி தீமை ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுத்தா இவங்க போய் என்னது, இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்களா இல்லையா, அங்க போங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு, அந்த மாதிரி ஜின்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, இப்படி பலருக்கு அவர் குணத்தை ஏற்படுத்திக்கிறார், சிறுக்கூடிய வழிகளை இப்படி காட்டக்கூடியவர்கள். அப்ப இப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி யாரெல்லாம் சொல்லுவார்களோ அது வந்து சங்கிலி தொடர் மாதிரி போகுமா இல்லையா, அந்த பாவங்கள் எல்லாம் அவன் சுமப்பான். எவன் அறிவித்து கொடுக்கறானோ அவனுக்கு, அவன் கபருக்கு போனாலும் பாவம் வந்து சேரும், அவன் கபருக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டாலும் பாவம் போய் சேரும். ஏன் என்று சொன்னா, இது சங்கிலி தொடர் மாதிரி ஒரு வேலை இது. அப்ப இதில் நாங்க கவனமாக இருக்க வேண்டும். இப்ப நாங்க ஒரு நோயாளி நோய் விசாரிக்க சொல்றோமா, ரசூலுல்லாஹ் கட்டு தந்த அழகான துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களை சொல்லலாம், அவருடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்த மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லலாம், அதை விட்டுட்டு மார்க்கத்துக்கு புறம்பான சிறுக்குக்கு இட்டு செல்லக்கூடிய அதே போன்ற மூட நம்பிக்கைகள் இதுகளுக்கு இட்டு செல்லக்கூடிய ஆலோசனைகளை சொல்லக்கூடாது, இது பெரிய ஆபத்து. அப்ப எனவே நருமையான சகோதரன் எடுத்து பாருங்க, சில பொழுதுகள்ல அதாவது நம்ம ஊர்கள் இப்படியான சில ஆட்கள் இருப்பாங்க, எப்படி இந்த மாதிரி நாங்க அதாவது மருத்துவம் செய்கிறோம் என்ற பெயர்ல இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், இதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. இது அவங்களுக்கு விளம்பரம் யார் என்று பாத்தீங்கன்னா, அவங்க கிடையாது, ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு குணம் கிடைச்சிருக்கும், அவன் போய் என்ன செய்யறது, ஊர் முழுக்க விளம்பரப்படுத்துவான், பலருக்கு அங்க நிவாரணம் கிடைச்சிருக்காது, அவன் விளம்பரப்படுத்துறது கிடையாது. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப இந்த பகுதி நாங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு ஒரு பெண்மணி வராங்க, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட என்ன முறையிடுறாங்க, யா ரசூல்லா எனக்கு ஒரு நோய் ஏற்படுது, வலிப்பு போன்ற ஒரு நோய் ஏற்படுது, இந்த நோய் வந்து ஏற்பட்டு விட்டால் அதாவது என்னை அறியாமலே, அது ஒரு அறியாத நிலை தான், எப்ப வரும் என்று கூட தெரியாது, எந்த நிலைமையில எப்படி வரும் என்று தெரியாது, அப்படி வரக்கூடிய ஒரு நோய் அது வலிப்பு என்பது. அப்ப அந்த நோய் வந்து விட்டால் எனது ஆடைகளும் விலகி விடுகின்றன யா ரசூல்லா, இந்த நோய் குணமடைவதற்கு நீங்க அல்லாஹ் இடத்துல எனக்கு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. பாருங்க சுபஹானல்லாஹ், அந்த பெண்மணி வந்து யாரும் சொல்ல நீங்க குணப்படுத்துங்கன்னு கேட்கல, எப்படி கேட்கறாங்க பாருங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்கறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்திருந்தாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த ஈமானை உரிய முறையில் அந்த உள்ளங்களில் பதிவு செய்திருந்தாங்க. அல்லாஹ் தான் குணமளிப்பவன், குணமளிப்பது நான் அல்ல, யாரு, அவன் தான் ஷாஃபி, குணமளிப்பவன் அல்லாஹ். அப்ப அந்த பெண்மணி வந்து கேட்கறாங்க, கேட்டோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன் ஷிஅத்தி தஅவுதுல்லாஹ லக்கி, நீங்க விரும்பினா நான் உங்களுக்கு குணமடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், உங்களுக்கு குணம் கிடைத்துவிடும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. வஇன் ஷியத்தி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீங்க பொறுமையோடு இந்த நோயில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு சுவர்க்கம் கூலி. நீங்க இதுல உங்களுக்கு விரும்பியதை தெரிவு செய்யலாம். செய்யறாங்க, தெரிவை அந்த பெண்ணுடைய கையில் ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தெரிவை அந்த பெண்ணுடைய கையில் ஒப்படைக்கிறார்கள். அந்த பெண்மணி சுபஹானல்லாஹ், அந்த நோயுடைய வேதனை எவ்வளவு இருக்கும், அந்த வேதனை எல்லாம் அவங்களுக்கு அப்படியே மறைத்து சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் பொறுமையோடு இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், இந்த நோயோடு இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, என்னது, யார் ரசூலுல்லாஹ், எனது ஆடைகள் விலகி விடுகின்றன, அந்த அந்த நிலை ஏற்படக்கூடாது, அதுக்காக நீ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிரார்த்தனை செய்தார்கள். பிற்காலத்தில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணி நடந்து செல்கின்ற போது தனது ஒரு தோழருக்கு சொல்றாரு, சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்மணி உங்களுக்கு காட்டட்டுமா என்று சொல்லி இந்த செய்தியை சொல்றாரு. அப்ப சுபஹானல்லாஹ், இப்ப இந்த செய்தியை நீங்க பாருங்க, அதாவது சுவர்க்கம், சுவர்க்கத்துக்காக நோய் என்ன செஞ்சாங்க, பொறுமையோடு ஏற்றுக்கொண்டாங்க. இன்று வேதனை என்ன தெரியுமா, நோய், ஒரு நோய் வந்த உடனே அந்த நோய்க்கு எப்படியாவது சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக மறுமையை இழப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க, மறுமையை இழந்துடுறாங்க. அங்க மறுமை வந்து கேள்விக்குறியாகி விடுகிறது, அவ்வளவு சிறுக்குடைய வழிகள் எல்லாம் போறாங்க. ஒரு வாரம் பாக்குறாங்க, ரெண்டு வாரம் பாக்குறாங்க, மூன்று வாரம் பாக்குறாங்க, நோய் குணமடையவில்லையா, அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க என்று சொன்னால், யாரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்க, வேறு வேறு மதத்தை உடையவங்க, இல்லைங்களா, ஹிந்துக்கள், பௌத்தர்கள், அப்படியானவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய அந்த வழிமுறைகள்ல போய் நிவாரணம் தேடக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, இப்படியானவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை என்பதெல்லாம் அப்படி அடிபட்டு போகுது. அவன் அப்ப அவன் இருக்கக்கூடிய கொள்கை உண்மையாது. அவன்கிட்ட போற என்ன பொருள், நான் டாக்டர்கிட்ட போற சொல்ல, டாக்டர் ஒருத்தர் போறாருன்னா அங்க அந்த மருந்துடைய ஒரு முறை இருக்குது. இது அப்படி இல்ல, என்னது, அதாவது மந்திரிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடியவர்கள், இப்படி செய்தான்களுக்கு அறுத்து பலியிட சொல்பவர்கள், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போறது நாங்க பாக்குறோமா இல்லையா. அப்படி நீங்க எடுத்து பாருங்க, நோய், அந்த நோய்க்கு குணம் கிடைக்கவில்லை என்கின்ற போது என்ன செய்யறாங்க, மறுமையே இல்லா போனாலும் பரவாயில்லை, மறுமையுடைய வாழ்க்கை, அந்த சொர்க்கமே அதை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நமக்கு என்ன செய்யணும், நமக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று சிலர் போகின்றார்கள். அப்ப நாம் இந்த ஹதீஸை கொஞ்சம் ஒப்பிட்டு நமது வாழ்வோடு பார்க்க வேண்டும். அந்த பெண்மணி எப்படி அந்த பொறுமையோடு அந்த நோயை ஏற்றுக்கொண்டார்கள், தாங்கிக் கொண்டார்கள் சொர்க்கத்துக்காக. அப்ப இன்று நீங்க எடுத்து பாருங்க, நமது குடும்பங்கள்ல இந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு நிறையவே இருக்கும், இருக்குதா இல்லையா. நமது குடும்பங்களை நீங்க எடுத்து பாருங்க, சில பொழுதுகள்ல நாங்க கூட என்ன செய்வோம், சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி தவறான வழிகளை தெரிவு செய்யாதீங்க, தட்டு தகடு தாயத்து இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, போகாதீர்கள், இதெல்லாம் ஷிர்கான வழிமுறைகள் அப்படி என்று சொல்லி சொல்லுவோம் இல்லையா. சொல்லும் போது அதுக்கு பிறகு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகும், அது என்ன சொல்லுவாங்க, அந்த நோயாளிக்கு ஏதாவது நடந்தால் நீ தான் பொறுப்பு, அப்படி சொல்லுவாங்களா இல்லையா. இந்த நோயாளிக்கு ஏதாவது நடந்து ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு நீதான் பொறுப்பு சொல்லணும், நமக்கு ஒரு சலனம் வரும், ஒரு என்னது, ஒரு பயம், தடுமாற்றம் வரக்கூடாது, அங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். குணத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், அவன் தான் ஷாஃபி, வந்த ஷாஃபி, கேட்கிறாங்க வந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் அளிப்பவன். அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மார்க்க இல்ம், குர்ஆன் சுன்னாவுடைய அறிவில்லாத காரணத்தால நிறைய நமது குடும்பங்கள்ல என்ன செய்யறாங்க, அந்த வழியை நோக்கி வேகமாக செல்கிறார்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த நிபந்தனைகள்ல மூன்றாவது நாம் இங்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய நிபந்தனை என்னவென்று சொன்னால், அதாவது அந்த மொழி தெரிந்திருக்க வேண்டும் இல்லைங்களா. புரியாத மொழியிலாம் என்னது, இந்த மாந்திரிகம் என்று புரியாத மொழியிலாம் வந்து சொல்லிக்கொண்டு இதை அனுமதிக்க இயலாது, மார்க்கம் தடுக்குது. அங்க என்ன வார்த்தைகள் சொல்லப்படுதோ அதனுடைய பொருள் தெரிய வேண்டும். ஏண்டா அங்க சிறுக்கு இருக்கும், குஃபுர் இருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் அதுல இருக்குமா இல்லையா. அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இது வந்து இதில் கவனிக்க வேண்டிய இரண்டாவது நிபந்தனை. முதலாவது நிபந்தனை என்னது சொல்லுங்க, தூங்கக்கூடிய சொன்ன நல்லா இருக்கும். முதலாவது நிபந்தனை என்ன சொன்னோம், குர்ஆன், அதே போன்ற என்னது, நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள். அப்ப அதுல எது இருக்கக்கூடாது, சிறுக்கு, மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகள் அதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது என்ன இப்ப பாக்குறோம், ரெண்டாவது என்ன பார்த்தோம், அந்த மொழி இல்லையா. அந்த மொழி என்பது அவருக்கு தெரிந்த மொழி, அறமொழி என்பது முதன்மையானது. அது அல்லாத மொழி என்று வரும்போது என்னது, அந்த மொழி வந்து என்னது, அது தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய வார்த்தைகள், அது என்ன பொருளை உள்ளடக்கி இருக்குது என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று மூன்றாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த வார்த்தைகளுடைய பொருள் என்பது அதை ஏற்கத்தக்க விதத்தில் இருக்க வேண்டும். அந்த பொருள் என்பது அறிவுபூர்வமானதாக ஏற்கத்தக்க விதத்தில், அதாவது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய முறைகள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவற்றை கொண்டு நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. எனவே இந்த வார்த்தைகள் வந்து உரிய பொருளை தரக்கூடிய வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் அமைய வேண்டும். தெரிந்த மொழி என்பது மாத்திரமல்ல, அந்த அந்த வார்த்தைகள் என்பது என்னது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி எப்ப கொடுத்தாங்க, அந்த வார்த்தைகளை கேட்டு அதனுடைய பொருளை ரசூலுல்லாஹி அறிந்த பிறகு இந்த வார்த்தைகள்ல தப்பில்ல, இதற்கு அனுமதி இருக்குதுன்னு அனுமதி வழங்குறாங்க. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட இருந்து அனுமதி கொடுத்திருப்பாங்களா, ஷிர்க், அது கூடாது. அப்ப எனவே ரப்பிடத்தில் அல்லாவிடத்தில் நிவாரணம் தேடக்கூடிய முறையில் தான் அவைகள் இருக்க வேண்டும். நாங்க ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஹதீஸ்கள் இதற்கு சான்றாக இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நான்காவது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது அந்த ஓதி பார்க்கக்கூடியவர் இருக்கிறாரா இல்லையா, ஓதி பார்ப்பவர் ஒருத்தர் இருக்கிறான்னு, அதாவது அவர் மீது நம்பிக்கை வரக்கூடாது. யார் மேல நம்பிக்கை வரக்கூடாது, அவர் அந்த ஆள். உதாரணத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நமது சமுதாயத்தில் கூட பாக்கலாம், நீங்க சில சேகமார் சில ஊர்களுக்கு வந்துட்டாங்கண்டா, என்னது ஒரு வீடு ஃபுல் அப்படி தண்ணி வந்து நிறைஞ்சிடும், அவருக்கு வந்து ஊதி ஊத மேல இப்படிதான் ஊதுவார் இல்லைங்கச்சா, இப்படிதான் ஊதுவார். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, அப்ப இதே இது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், அப்ப என்ன நினைக்கிறாங்க, அப்ப அவருடைய உமிழ் இருக்கு, அதுக்கு என்னது ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறாங்களா இல்லையா, இந்த நம்பிக்கை கூடுமா இருக்குதுன்னா கூடாது, இந்த நம்பிக்கை வரக்கூடாது. இதனது சிறு, அதாவது இது ஒரு சிறுக்கு கீட்டு செல்லக்கூடியதா இல்லையா, நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் அல்லாஹ், நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் யாரு, அல்லாஹ். அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்க, வைதா மரித்து ஃபஹுவ யஷ்வீன், நான் நோயுற்றால் அவன் தான் என்னை குணப்படுத்துவான். குர்ஆன்ல வருதா இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா, வைதா மரித்து ஃபஹுவ யஷ்வீன். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அடிப்படை. அப்ப என்ன நம்பிக்கை வரக்கூடாது என்று சொன்னால், அவருக்கு அதுல என்னது, அவருக்கு சக்தி இருக்குது, அவர் ஓதினாலே குணமடைந்து விடும், அவர் ஓதிட்டாருன்னா என்னது அது என்ன செஞ்சிடும், குணமடைந்து விடும். இப்ப இந்த நம்பிக்கை வரக்கூடாது, இந்த நம்பிக்கை பிழையானது இல்லைங்களா. ஏன்னா இப்ப குறிப்பிட்ட ஒருவரை நோக்கி படையெடுக்கின்ற போது இதுதான் மிகைத்து நிற்குது, அப்படித்தானே, குறிப்பிட்ட ஒருவரை நோக்கிய படையெடுக்கும் போது இதுதான் அங்க மிகைக்குது. அப்ப இது கூடாது. அப்ப நாங்க என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னா, இங்க குணம் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ் நாடினால் என்ன செய்யும், குணம் கிடைக்கும். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோய் விட்டுருந்தாங்க, ஒரு நபி, அந்த நபி யாரிடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க, அய்யூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட ஒரு பெரிய சேகர் இருப்பாங்களா, நபி அவரு. அப்ப அவர் நோய் விட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறாரு, யா அல்லாஹ் என்று ரப்பை அழைக்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு நோய் என்னை பீடித்திருக்கிறது என்று சொல்லி, நீ இதிலிருந்து என்னை குணப்படுத்து, நீ அருள் புரியக்கூடியவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடியவனாக அர்ஹமுர் ராஹிமீனாக நீ இருக்கிறாய். அல்ல அந்த துவாவை ஏற்றுக்கொண்டதாக குர்ஆன்ல சொல்றானா இல்லையா. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நபிமார்களுக்கே நோய் ஏற்பட்டது இல்லையா, நபிமார்கள் நோயுற்று இருக்கிறார்கள், நபிமார்கள் நோய் ஏற்பட்ட போது யார் பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்படும் போது, நோய் ஏற்பட்ட போது அது தொடர்பாக வரக்கூடிய சில செய்திகளை நீங்க பார்க்கலாம். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். அவர்களிடம் வந்து, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய தூதரை என்று அவர்கள் அழைத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டீர்களா, அல்லாஹ்விடத்தில் நீங்க முறையிட்டீர்களா, உங்களுக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி நீங்கள் முறையிட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு அப்போது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஆம் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஓதுறாங்க, அந்த ரசூலுல்லாஹி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பாருங்க, பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக வமின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்வீக பிஸ்மில்லாஹி அர்கீக். இப்ப இதுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயுற்ற போது அல்லாஹ்விடத்துல தான் முறையிடுறாங்க, யா அல்லாஹ் எனக்கு குணத்தை ஏற்படுத்து, எனக்கு குணத்தை தான் கேட்கும் போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, எப்படி கேட்கறாங்க பாருங்க, ஜிப்ரீல் இந்த அந்த ரெண்டு பேரோட சந்திப்புன்றது சாதாரணமானதா? ரெண்டு பேரும் யாரு? ரெண்டு பேரும் மிகச்சிறந்தவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யாரு? அந்த வான் உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு சிறந்த ஒரு வானவராக இருப்பவர், வானவர்களில் சிறந்தவர். அப்ப அவர் தான் அதை அனுப்பி வைக்கிறான். அவங்க யாரிட யார நோய் விசாரிக்க வராங்க? யார? இந்த பூமியில மிகச்சிறந்த மனிதர், நபிகள் நாயகம் சிறந்த மனிதர். அப்ப அவங்கள வந்து பார்க்க வராங்க, நோய் விசாரிக்க வராங்க. வந்து என்ன செய்யறாங்க? அப்ப அந்த நோய் விசாரித்தல் என்ற சுண்ணாம் அங்க இருக்குது பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்ப வராங்க, வந்து என்ன சொல்றாங்க? பிஸ்மில்லா, என்ன வார்த்தை கொண்டு ஆரம்பிக்கிறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன். அர்கீக் என்று சொல்கிறார்கள். அர்கீக் என்றா ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யூதீக், உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய எல்லா விடயங்களிலிருந்தும், உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும். அதே போன்று பொறாமைக்காரன், பொறாமை கொள்ளக்கூடிய அனைவர்கள், அதே போன்று கண்களின் தீங்கிலிருந்து நாங்கள் வந்து உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், அந்த நிவாரணத்தை பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவானாக என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்ப எனவே நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்ப இதுதான் முறை. அப்ப இந்த முறையை நாங்க பாக்குறோம். அப்ப நபிமார்கள் நோயுற்ற போது அல்லாஹ்விடத்தில் முறையிட்டாங்க. அப்ப இப்ப எப்படி நம்பிக்கை வருது? இந்த ஷேக் ஓதிட்டாலே குணம் கிடைச்சிடும், இது பிழை அடிப்படையே தார்க்கக்கூடியது, இந்த நம்பிக்கை வந்துடக்கூடாது. அந்த குறிப்பிட்ட ஒருவருடைய அவர் ஓதிவிட்டால் அவருடைய உமிழில் இருக்கு ஒரு சக்தி இருக்குது, அவருடைய உமிழில் இருக்கு பரக்கத்து இருக்குது. இப்படி வரக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டுமல்ல, அந்த உடல் ரீதியாக எடுத்து அவங்களுக்கு மட்டுமல்ல பரக்கத்து, அது உடல் ரீதியான பரக்கத்து என்பது யாருக்குரியது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரியது. அதுக்கு பிறகு எவ்வளவு சிறந்த அபூபக்கர் ரலி அல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலி அல்லாஹு இருக்கிறாங்க, அப்படி யாரும் நாடி போகவில்லை. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும், அதே போன்று பொறாமைக்காரன், அதே போன்று கண்ணீர், கண்ணீர் கந்திஷ்டி வரும் இந்த ஹதீஸ்ல. அப்ப நீங்க இன்றைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கண்ணீர் கந்திஷ்டி எல்லாம் நிராகரிக்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? நிராகரிக்கிறாங்க. எப்படி நிராகரிக்கிறாங்க? எந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்பட்டு நிராகரிக்கிறாங்கன்னு தெரியல. குர்ஆனுக்கு முரண்பட்டதான் நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த கண்ணீர் கந்திஷ்டி எல்லாம் எந்த குர்ஆன் வசனத்துக்கு அப்ப முரண்படுது என்று எதையும் சொல்லல. அது பகுத்தறிவுக்கு தான் முரண்படுது. அவங்கள என்ன செய்யுது? பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது, நிராகரிக்கிறார்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, கண்ணீர் கந்திஷ்டி என்பது நாங்கள் எமது நம்பிக்கை என்ன? அல்லாஹ் நாடினால் அதன் மூலம் தீங்கு ஏற்படும். ஒருத்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். ஒருத்தர் வந்து பொறாமை கண்ணோடு பார்க்கிறார். ஒன்றை பார்க்கும் போது பொறாமை கண்ணோடு பார்க்கிறார் என்று வைங்க. இந்த பொறாமை கண்ணோடு பார்க்கும் போது இந்த எல்லா பார்வைக்கும் தீங்கு இருக்கு. நாங்கள் இங்க மார்க்கம் சொல்லல. அல்லாஹ் நாடினால் அங்க என்ன இருக்கும்? தீங்கு இருக்குது. அல்லாஹ் நாடினால் தான் இருக்குது. அல்லாஹ் நாடாம எதுவும் இல்லை. அப்ப இப்படிதான் நாங்க நம்புறோம். அப்ப இந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்வதில் வந்து என்ன பிரச்சனை புரியல. அப்ப என்னவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்ற சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து அல்லாஹ்விடத்தில்தான் முறையிடுறாங்க. அல்லாஹ் அதை ஏற்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த வார்த்தைகளை சொல்லி ஓதி பார்க்க வைக்கிறாங்க என்று சொன்னா, இதுல நாங்க பெற வேண்டிய படிப்பின் என்னது? என்னங்க படிப்பின? அதாவது சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம், இப்படி ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. குணமளிப்பவன் அல்லாஹ், அது அவனுடைய கையில் உள்ளது. இது என்னது? இந்த ஷேக் அந்த ஷேக் அவர் ஓதிட்டா சரி, இவர் இந்த மாதிரி நம்பிக்கை வரக்கூடாது. அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதில் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான நிபந்தனை விதி என்னவென்று சொன்னால், நாங்கள் நாலாவதாக இதில் பார்த்த விதி, அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அதில் என்ன செய்யும்? குணம் கிடைக்கும். ஓதக்கூடியவருடைய கையில் என்னது இல்ல, எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. நாங்கள் மருந்து எடுக்கிறோம், மருத்துவத்துக்காக போகிறோம். நாங்கள் இஸ்லாம் அனுமதித்த மருத்துவ முறைகளும் அதே தான். அல்லாஹ் நாடினால்தான் இதுல குணம். இந்த மருத்துவ முறைகள், இந்த மருந்துக்கள் எல்லாம் அல்லாஹ் நாடினால் இதுல குணம் கிடைக்கும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப இந்த சொல்லப்பட்ட இந்த மூன்று, இப்ப நாங்கள் மூன்று விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த மூன்று விஷயங்களை, இந்த மூன்று விதிகளுக்கு உட்பட்டால் ஓதி பார்க்கலாம். ஓதி பார்க்கலாம். விதிகள் புரிஞ்சுதா? என்னன்னு புரிஞ்சுதா சொல்லுங்க. முதலாவது என்னது? குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய, அதே போன்று மார்க்கத்துக்கு முரண் இல்லாத, சிறுக்குடைய வார்த்தைகள் இல்லாத, அதே போன்று தனக்கு தெரிந்த அந்த மொழியுடைய வார்த்தைகள், அதே போன்று நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் நாடினால்தான் இதன் மூலம் குணம் கிடைக்கும். ஓதுவோர் மீது அவர் அப்படி ஒரு நம்பிக்கை வரக்கூடாது சொல்றது. அப்ப எனவே இந்த பகுதியில் இந்த விடயங்களுக்கு உட்பட்டு இருந்தால் ஒருவருக்கு என்ன செய்யலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சில குறிப்பிட்ட வசனங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில குறிப்பிட்ட ஒரு முறையில இப்படி எல்லாம் சில எடுத்தீங்கன்னா, இந்த மன்சீலண்டெல்லாம் சில நமது நாடுகள் எல்லாம் பிரபல்யமாக வீடுகள்லாம் ஓதுறாங்க. இதுல நிறைய பலவீனமான செய்திகள் அதுல இருக்குது, பலவீனமான ஹதீஸ்களை கூட நிறைய போட்டிருக்கிறாங்க. அப்ப அதுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஓதி அவருக்கு கிடைத்த அனுபவம் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து அனைவருக்கும் அப்ளை பண்ணல, ஒருத்தருக்கு வந்து அது குணம் கிடைக்குதுன்னு சொன்னா, இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்கன்னா சொல்லலாம் மார்க்கம் வந்து. ஒருத்தருக்கு அதுல குணம் கிடைச்சுன்னா ஒட்டுமொத்த உம்மது இப்படிதான் செய்யணும் கட்டாயப்படுத்தக்கூடாது, அது ஒரு பிதத்தான வழிமுறையாக மாறும். ஏன்னா இப்ப அப்படிதான் மாறி இருக்கு. வீடுகளை நீங்க எடுத்து பாருங்க, குரான் ஓதுவதை விட அதுதான் ஓதப்படுது இல்லைங்களா. அதுல வந்து சில அவங்க சில குர்ஆனுடைய வசனங்கள், சில சூராக்கள் இதையெல்லாம் போட்டு சிலருக்கு ஆதாரம் உள்ளதும் இருக்குது. அந்த அப்படியான ஒரு தொடருக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இல்ல. இதெல்லாம் நாங்க கவனிக்க வேண்டும். எனவே நறுமையான சோழர் பிதத்தான அந்த வட்டத்துக்குள்ள நாங்க போயிடக்கூடாது. அந்த பிதத்தான வட்டத்துக்குள்ள நுழையாமலும் நாம் எம்மை இதில் காத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்போ குர்ஆன் பொதுவாக ஷிஃபா என்ற அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யலாம், ஓதலாம், ஓதுவதற்கு அனுமதி இருக்குது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து சிறப்பித்து நமக்கு சொல்லி தந்த, அவங்க வந்து சிறப்பித்து சொன்ன சில பகுதிகளும் இதிலே கவனிக்கப்பட வேண்டும். இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சில துவாக்களை பார்ப்போம். அதே மாதிரி குர்ஆன் சொல்லக்கூடிய சில செய்திகளையும் நாம் இங்க என்ன செய்வோம், இந்த தலைப்பில் நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கற்றுத்தந்த அந்த துவாக்கள் அப்படின்னு பார்க்கின்ற போது, ஒரு முறை ஒரு நபித்தோழர் அதாவது உஸ்மான் இப்னு ஆஸ் அபில் ஆஸ் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, தனது நோயை முறையிடுகிறார்கள். நோயில அந்த வேதனை நோயோடு இருக்கிறத சொல்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அப்படின்னு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து எனது உடல்ல நான் வேதனை உணரக்கூடியவனாக இருக்கிறேன், ஒரு வேதனை இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ உடல்ல, எந்த இடத்துல அந்த வலி தெரியுதோ அந்த இடத்துல கையை வைங்க. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, கையை வைங்க. ஒருத்தர் தனது வலது கையை வைத்துக் கொள்வார், வலது கையை வைக்க முடியாத இடம்னா இடது கையை வச்சுக்கொள்ள முடியும், அப்படி வச்சுக் கொள்வாரு. வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்வாரு, பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி மூன்று முறை சொல்ல வேண்டும். மூன்று முறை நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்க. அதற்கு பிறகு ஏழு முறை அஊது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அதே போன்று அவனுடைய சக்தியையும் முன்வைத்து, நான் தற்போது உணரக்கூடிய இந்த நெருக்கடியிலிருந்து இந்த தீமையிலிருந்து, அதே போன்று எதிர்காலத்திலும் இப்படி ஏற்பட்டு விடக்கூடாது, எதை நான் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது அஞ்சுகின்றேனோ அதை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப எனவே ஒருவருக்கு இந்த ஆதாரப்பூர்வமான செய்தி, ஒருவருக்கு நோய் உடல் ஏதாவது ஒரு வலி தெரியுதா, அந்த வலி உள்ள இடத்துல கையை வைத்து பிஸ்மில்லா என்று மூன்று முறை சொல்லிவிட்டு, அவுது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று வந்து சொல்லக்கூடிய இது ஒரு நபி அவங்க கற்றுத்தந்த ஒரு முறை. இதை ஓதி பார்த்தா முதலாவது என்ன கவனிக்கின்றா, அவரவருக்கு ஓதிக்கொள்ளு என்றுதான் சிறந்த முறை. இப்ப சில பொழுதுகள்ல பிள்ளைகளாக இருப்பாங்க, ஓத தெரியாதவங்களாக இருப்பாங்க, சில காபிர்களுக்கு கூட ஓதி பார்க்கலாம் என்பதுக்கு அந்த ஹதீஸ் தான் ஆதாரம். காபிர்களுக்கு கூட என்ன செய்ய ஓதி பார்க்கலாம் என்பதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸை வச்சு அறிஞர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. காபிர் அதனால அவங்க விருந்தளிக்கல தானே, அவங்க காபிரான ஒரு கூட்டம், அவங்க யாரு காபிரான கூட்டம், அவங்க எதை கொண்டு ஓதுறாங்கன்னா சூரத்துல் ஃபாத்தியா ஓதி பார்க்கறாங்கன்ற அந்த ஹதீஸை வைத்து, அப்படி வந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னா காபிரு கூட ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்குதுன்னு நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூல் தாங்க சொல்றாங்க, இப்ப நீங்க ஒரு நோயாளியை பார்க்க போறீங்க, அவர் வந்து மரணம் நெருங்காத ஒரு நோயாளி, இப்ப மரணத்தை நெருங்கிட்டாருன்னு நமக்கு புரியுமா இல்லையா, அந்த இதை வச்சு நமக்கு புரியலாம், மரணிப்பாரா இல்லைன்னு அல்லாவுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த நோயுடைய நிலையை வைத்து, அப்படி மரணம் நெருங்காத ஒரு நோயாளி அப்படியான நோயாளியாக இருந்தால் ரசூல் தாங்க சொல்றாங்க, நீங்க அங்க போய் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும், ஏழு தடவை இப்படி சொல்லுங்க, எப்படி, அஸ்அலுல்லாஹ் அல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் அன் யஷ்ஃபியக, இப்படி ஏழு தடவை சொல்லுங்க, அஸ்அலுல்லாஹ் அல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் அன் யஷ்ஃபியக. அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான அல்லாஹ், அந்த மகத்தான அர்ஷுடைய ரப்பிடம் உங்களுக்கு நான் குணத்தை பிரார்த்தனை செய்கிறேன். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, இத வந்து யார் இப்படி பிரார்த்திக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவருக்கு அந்த நோயிலிருந்து என்ன செய்வான், நிவாரணத்தை வழங்குவான். அபூதாவுதுல 3108வது செய்தி, அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி. இதெல்லாம் தெரியாத காரணத்தால போய் தின்னது. வேற ஏதாவது உலட்டி வரக்கூடாது, நோயாளி நோய் விசாரிக்க போய் இன்னும் நோயை பெருக்கிட்டு வரக்கூடாது இல்லைங்களா. அப்படி இல்லாம இதுல மார்க்கம் கட்டுத்தரக்கூடிய அருமையான வார்த்தைகள் இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும். நோய் விசாரிக்க போற நல்ல மார்க்கம் வரவேற்கக்கூடிய ஆர்வப்படுத்துகின்ற ஒரு பண்பு, ஒருத்தருக்கு சொர்க்கத்தை சொர்க்கத்துக்கு பெற்றுத்தரக்கூடிய பண்புகள் ஒன்று இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்கலான் அவங்க அந்த சபையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னது யாரு? அபூபக்கர். என்னென்ன கேள்வி கேட்டாங்க? முதல் கேள்வி என்ன கேட்டாங்க? உங்களை யாரு இன்று நோன்போடு உள்ளவர்னு கேட்கிறாங்க. அடுத்து என்ன கேட்கிறாங்க? ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்து உங்களை சென்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. வேற இன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதே போல ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த நாளுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். உண்மைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நன்மைக்கு அல்லாஹுடைய அருள் தேவை என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய அருள் தேவை. அப்ப இந்த நான்கு விஷயங்களும் பாருங்க ஒரே நாளில் அவருக்கு கிடைக்குது. அந்த கேள்வியை அல்லாஹ் தூதரின் மூலம் கேட்பதற்கும் ஏற்பாடு செய்யறான். அப்படிதானே? அந்த நாலு விஷயத்தை அவர் எதிர்பார்த்து செஞ்சாரா? ரசூல் அங்க இப்படி கேட்பாங்க, இதுக்கு அப்படி எதிர்பார்த்து செஞ்சாங்களா? அவங்க செய்யறாங்க அந்த அமல்களை. அல்லாஹ்வுடைய ரசூல் கேள்வி கேட்கிறாங்க சபையில, கேட்கும் போது நாளுக்கும் அவர் என்ன செய்யறாரு? யார் ரசூல்? நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன் என்று பதிலளிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இந்த நான்கும் யாருடைய விஷயத்தில் ஒரு சேர அமைந்து விடுகிறதோ தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். நாங்க இதுக்கு முயற்சி செஞ்சு ஒரே நாள ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒன்று ரெண்டு மூணு ட்ரை பண்றது முடியுமா இல்லையா? முயற்சி செய்யணும், இதற்குரிய ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த ஆர்வத்தோடு இந்த நான்கு விஷயங்களையும் நாம் என்ன செய்வோம்? முயற்சி செய்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு ரெண்டு கிடைக்கும், ஒரு நாளைக்கு மூணு கிடைக்கும். அந்த ஆர்வமும் பிரார்த்தனையும் இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான்? அதற்குரிய தௌஃபீக்கை செய்வான். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இதுல வந்து ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு பண்பாக எதை சொல்றாங்க? அந்த நோய் நோயாளி நோய் விசாரிப்பு சொல்றாங்களா இல்லையா? எனவே அப்படியான ஒரு பண்பு, அப்படியான இடத்துக்கு நாங்க போய் என்ன செய்யக்கூடாது? அவர் ஆறுதல் படுத்த வேண்டும், பொறுமையோடு இருங்கன்னு சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்தில் குணத்தை எதிர்பாருங்கன்னு சொல்ல வேண்டும். இதை விட்டு நாங்க என்ன செய்யக்கூடாது? அவரை வந்து தவறான வழிக்கு இட்டு செல்லக்கூடிய மாதிரி, அல்லது அவரை நம்பிக்கை இழக்கக்கூடிய முறையில் வார்த்தையில் நாங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன செய்துவிடும், குணம் கிடைத்துவிடும். இதெல்லாம் எவ்வளவு ஆறுதல் வார்த்தை பாருங்க. ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் எவ்வளவு இந்த மாதிரியான ஆறுதல் வார்த்தை ஒரு நோயாளிக்கு மிக தேவையா இல்லையா? ஒரு நோயாளிக்கு ஆறுதல் தேவையான சந்தர்ப்பம். நோயுடைய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? அந்த ஆறுதல் எதிர்பார்க்கிறாங்க, அந்த ஆறுதல் வார்த்தைகள் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தருகிறார்கள் லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அப்ப எனவே அந்த அடிப்படையில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த வார்த்தைகள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியில் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாரன் அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதாவது மண்ணை ரசூலுல்லாஹ் தொட்டு, மண்ணை என்ன செய்வாங்க? தொட்டு அதுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல மண்ணில் கையை வைப்பாங்க. சில இதில் தனது உமிழ் நீர்ல தனது வாயில கையை வைத்து அதுக்கப்புறம் மண்ணில் தொட்டு அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கடா, அந்த அவர் அந்த பாதிக்கப்பட்ட அந்த வழி இருக்கக்கூடிய இடத்துல அங்க வைத்து ரசூலுல்லாஹ் என்ன ஓதுவார்கள் என்றால், பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇத்னி ரப்பினா என்று சொல்லி ஓதுவார்கள். அதாவது அல்லாஹுடைய பெயரால் எமது சிலரது அந்த உமிழ் நீரோடு எமது இந்த பூமியின் மண் இணைந்தால் அது என்ன செய்துவிடும் சொன்னால், எங்களுடைய இணை ரப்புடைய அனுமதியோடு குணம் கிடைத்துவிடும் என்று வரக்கூடிய இந்த வார்த்தைகள் இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் யாராவது ஒருத்தருக்கு என்ன செய்து ஒரு நோய் ஏற்படுது என்று சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வலது கரத்தால தனது வலது கையை வைத்து ரசூலுல்லாஹ் எதை ஓதுவாங்க என்று சொன்னால், அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹி பில் பாஸ வஷ்விஹி வாந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா என்று மக்களுடைய ரப்பே என்று அழைத்து நீ வந்து என்ன செய்வாய், குணத்தை அழைத்து விடுவாயாக, நீயே குணமளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், உன்னை தவிர குணமளிப்பவர்கள் நிவாரணத்தை வழங்கக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை, எனவே நீ குணமளிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஹதீஸ்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை வரக்கூடிய செய்திகள், இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள். எனவே இதெல்லாம் நமக்கு சொல்லித்தருது. இதே போன்று இது போக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அல் குர்ஆன் பொதுவாக நாங்க என்ன செய்தோம் என்று சொன்னால், அல் குர்ஆன் ஷிஃபா என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அல் குர்ஆன் என்பது என்னது? ஷிஃபா என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போன்று இன்னொரு செய்தியை பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமா வருது, அதாவது ஹாரிஜா இப்னு பின் சல்த் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில அவங்க வந்து ஒரு முறை எனது சிறிய தந்தை அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்து விட்டு என்ன செய்யறாங்க, திரும்பும் போது ஒரு கூட்டத்தை கடந்து போறாங்க. ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்ற போது அங்க ஒருத்தர் வந்து இரும்பு சங்கிலியால் என்ன செய்யப்பட்டிருந்தது, ஒருவரை கட்டப்பட்டிருந்தது. அவர் ஒரு பைத்தியக்காரராக அவர் இருக்கிறார், ஒரு பைத்தியக்காரராக அவர் இருக்கிறார். அப்ப வந்து அந்த குடும்பத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, உங்களை யாராவது ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து சிறந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, சிறந்த தீனை கொண்டு வந்திருக்கிறாங்க, அப்படி நாங்கள் அறிகிறோம். எனவே இதை வந்து இவருக்கு இப்படி குணம் கிடைப்பதற்கு உங்கள்ட்ட யாராவது ஒரு வைத்திய முறை ஏதாவது இருக்குதா, வைத்தியம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்போது அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு சொன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, இரண்டு தடவைகள் சூரத்துல் ஃபாத்தியாவை இப்படி மூன்று நாட்கள் ஓதுறாங்க. இரண்டு தடவை சூரத்துல் ஃபாத்தியாவை என்ன செய்யறாங்கன்னா மூன்று நாட்கள் ஓதுகிறார்கள். அப்படி ஓதியவுடன் அல்லாஹுடைய நாட்டம் அந்த நோய் சுபஹானல்லாஹ் அவருக்கு குணமடைந்து விட்டது. அவர் பைத்தியத்தின் செய்யறாரு விலகி விடுகிறார், குணமடைந்து விடுகிறார். அப்ப இவருக்கு வந்து என்ன செய்யறாங்கடா, அவர் 200 ஆடுகள் கொடுக்குறாங்க. எத்தனை, 200 ஆடுகள் இவருக்கு கொடுக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்றாங்க, யார சொல்ல இப்படி வந்து 200 ஆடுகள் இப்படி நான் செய்து எனக்கு கிடைத்தது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், என்ன செய்யாங்க, அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என்ன தெரியுமா, தவறான முறையில வந்து ஓதி பார்ப்பதை விட, தவறான முறையில ஓதி பார்ப்பதை விட சத்தியத்தை ஓதி பார்ப்பது என்பது சிறந்ததாகும், சத்தியத்தை கொண்டு ஓதி பார்ப்பது என்பது சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது அஹ்மதுல அபூதாவுதுல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்படி எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அவர் என்ன செய்யறாரு, அவர் சூரத்துல் ஃபாத்தியாவ இரண்டு தடவைகள் இப்படி மூன்று நாள் ஓதுறாரு. அதன் மூலம் அவங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி குணம் கிடைக்கும். இல்லைங்கச்சா, இப்ப இதை விட்டு போயிட்டு என்ன செய்யறது, தரகாக்கல்ல கட்டி போடுறது, இல்லைங்கச்சா, அதுல போய் பாக்குறமா இல்லையா, இதெல்லாம் சிறுக்கு எங்கட சமுதாயத்தில் நீ எடுத்து பாருங்க. அப்படிலாம் என்னது, பைத்தியக்கார மனநோயில கொண்டு போய் சங்கிலியால எங்க கட்டுறாங்க, தரகாக்கல போய் கட்டுறாங்க. அப்படி மார்க்கம் சொல்லித்தரு சுபஹானல்லாஹ், சூரத்துல் ஃபாத்தியா ஓதி குணம் கிடைத்திருக்குது என்று மார்க்கம் சொல்லுதுன்னு அந்த உறுதியான நம்பிக்கையோடு ஒருவர் ஓதுகின்ற போது நிச்சயமா அல்லாஹ் குணமளிப்பவன். நாங்க இந்த நம்பிக்கை இல்ல, அதான் பிரச்சனை, என்னது உரிய நம்பிக்கை இல்ல. நிறைய பேர் எடுத்து பாருங்க, ஓதியும் பாத்துருவோமே இப்படிதான் வர்றது, எப்படி வருவாங்கடா எல்லாம் முடிஞ்ச ஓதியும் பாத்துருவோம், அது கடைசி இப்படி இப்படி நம்பிக்கையே இல்ல. ஆரம்பிக்கும் போதே நம்பிக்கை கிடையாது, அப்ப எப்படி குணம் கிடைக்கும், இப்படிதான் நாங்க பாக்குறோம். இந்த பகுதியை நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பேர் நம்பிக்கையே இல்ல, இதுல நம்பிக்கையே கிடையாது. அல்லாஹ் குணமளிப்பவன், நோயை எவன் இறக்குறானோ அவன் தான் குணமளிப்பவன் நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அது தாக்கம் செலுத்துவதில்லை, அதனுடைய உரிய தாக்கத்தை அடைய முடியாமல் இருக்குது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸ பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான இடம், தவறான வார்த்தைகளை வைத்து ஓதி பார்ப்பதை விட நிறைய பேர் ஏமாத்துவான், அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த வழி இந்த ரூட்டை நீ எடுத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இதுல ஏமாறுறாங்க. குர்ஆன் சுன்னாவுடைய அந்த ஞானம் இல்லாத காரணத்தால, தெளிவில்லாத காரணத்தால நிறைய மக்கள் ஏமாறுவதை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், சர்வசாதாரணமாக அண்மையில கூட ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு பகுதியில் வேலை செஞ்சுட்டு வராரு ஊருக்கு, அவர் ஒரு தொழிலுக்கு போயிருக்கிறாரு, வந்து சொல்றாரு இப்படிதான் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த இஸ்மாஸ்மா வேலை நல்லா பாக்குறாரு, இப்படின்னா அங்க ஒரு படம் எடுத்து போகுது, டக்குனு ஒரு கூட்டம் அப்படி போக தயாராகுது, போறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாரு இப்படி என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது மார்க்கத்துடைய இதுல வரையறைகள் வரம்புகள் இதுல என்ன பேணப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் என்ன தெரியாத முறையில சிறுக்கான முறைகள் தட்டு தகடு தாயத்தென்று என்ன செய்யறாங்க, அந்த வழியை தெரிவு செய்த பாக்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய வார்த்தைகள் இதை கொண்டு இந்த வார்த்தை இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். சுபஹானல்லாஹ், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனில்லாம்மா, இது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். இதுல என்னது என்றால், பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், முழுமையான வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும், கண்ணேறு கந்திஷ்டியுடைய பாதிப்புகளை விட்டும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி ஓதிய வார்த்தைகள் புகாரியில 3371 செய்தியாக இது பதிவாக இருக்குது. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஓதுறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, ஒருவருக்கு வந்து தேல் கொட்டி விட்டது, தேல் கொட்டி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யார் ரசூலுல்லாஹ், அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, இப்படிதான் தேல் கொட்டி விட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுறாங்க, நீங்க காலையிலும் மாலையிலும் ஔது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் ஷர்ரிமா கலக்கன்னு ஓதிருந்தா இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஔது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் ஷர்ரிமா கலக் என்பதை ஓதிருந்தால், அப்ப எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், படைப்பினங்களுடைய தீங்கை விட்டு பரிபூர்ணமான அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இது இதை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும், ஒரு சில செகண்ட்கள் தேவைப்படும், ஒரு சில நொடிகள், ஆனா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குதுன்னு பாருங்க. அப்ப எனவே நாம் அதாவது நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள்ல இப்படியான பாதிப்புகளுக்கு முதல்ல உள்ள பாதுகாப்பு தான் நாங்கள் துவாக்களை காலை மாலை எதிர்க்கிறீர்கள் துவாக்கள் இவைகளை ஓதி வரக்கூடிய இந்த முறை நம்மகிட்ட இருக்க வேண்டும், அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு நோயுடைய நிலை ஏற்பட்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹி முஅவ்விதாத் சூராக்களை ஓதி அதை தனது கையில் ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, அதை ஊதி முழு உடலிலும் தடவுவாங்க. அந்த மரண வேலையில் இருக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை ஓதி ரசூலுல்லாஹி கையினால் செஞ்சாங்க, தடவி விட்டாங்க. ரசூலுல்லாஹி கையில பரக்கத் இருக்குது என்ற காரணத்தால, அவங்களோட கையில பரக்கத் இருக்குது என்ற காரணத்தால். இது செய்தி புகார்ல பாக்கலாம். அப்ப எனவே ஒரு நோயை உணரும் போது முஅவ்விதாத் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இந்த அத்தியாயங்கள், அதே போன்று குல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸையும் ஒருவர் சேர்த்துக் கொள்ளலாம். இதை ஓதி என்ன செய்வது, ஒருவர் தடவிக்கொள்வது, அதை தனது உள்ளங்கைகள் ஊதி முழு உடலும் அப்படி மூன்று முறை தடவிக்கொள்வதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளது. என்னது, ஹதீஸ்ல உள்ள ஒரு பகுதி. இதுல இன்னொரு சந்தேகத்தை உங்களுக்கு நிவர்த்தி என்ன தெரியுமா, ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது சமுதாயத்தில் வந்து 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க தானே. அதுல ரசூலுல்லாஹி அந்த பண்புகளை சொல்லும் போது சொல்கிறார்கள், அவங்க ஓதி பார்க்க மாட்டாங்க, ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள், பறவை சாஸ்திரம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து அல்லாஹ்வை சார்ந்திருப்பாங்க என்ற செய்தி புகாரி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி. இப்ப இதுல வந்து என்ன அறிஞர்கள் சொல்றாங்கடா, இந்த எருப்பூர் என்ற வார்த்தை இருக்குதானே, அந்த ஓதி பார்க்க மாட்டாங்க, அவங்களா ஓதிக்கொள்றது. இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இது வந்து ராவி வந்து என்னது, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி வந்து அவருக்கு சந்தேகம் ஏற்பட்ட ஒரு வார்த்தை. இது உறுதியாக இந்த ஹதீஸ்ல வந்த வார்த்தை அல்ல. எருப்பூர் என்ற வார்த்தை, ஓதி பார்ப்பாங்க என்ற வார்த்தை இருக்கே, அது ஹதீஸ்ல வந்த உறுதியான வார்த்தை அல்ல. அதே நேரத்தில் இதுல வர ஹதீஸ்ல உள்ள வார்த்தை என்னன்னு சொன்னா, வலா எஸ்தர் கூன், பிறரிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டாங்க என்ற பகுதியை பொறுத்து அது ஹதீஸ்ல உள்ள வாசகம் தான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதை சொல்கின்ற போது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, என்ன செய்வாங்க, பிறரிடத்தில் அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஓதி பார்க்கிறது தடையில, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் போயிட்டு நீங்க என்ன செய்றீங்க, எனக்கு ஓதி கொஞ்சம் ஓதி பாருங்கன்னு சொல்லி உரிய நம்பிக்கை அளிக்கணும். அவர் மேல ஒரு தனி நம்பிக்கை அப்படி கிடையாது, அப்படி இல்ல. அப்படி இல்லாம ஓதி பார்க்க கேட்பது என்பது அனுமதி, மார்க்கத்தில் அனுமதி உள்ள ஒரு விஷயம், அதுக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனா அப்படி இல்லாம இருக்கிறது என்பது உயர்ந்த நிலை. ஒருத்தர் போய் என்ன செய்யறது, எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்காம இருக்கிறது உயர்ந்த நிலை இல்லையா, உயர்ந்த நிலை. அதனாலதான் அதுக்கு தான் என்ன சிறப்புண்டா, கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போற அந்த 70,000 பேர்ல அவங்க வருவாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த விளக்கத்தை தான் இங்க இடத்துல என்ன செய்யறாங்க, இதற்கு கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணீர் கண்திசியுடைய பாதிப்புல ரசூலுல்லாஹி தனது பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசேனுக்கு ஓதக்கூடிய ஓதிய வார்த்தைகள் என்ன, ஔது பி கலிமாத் இல்லாஹி தாம்மாத் மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வமின் குல்லி ஐனில் லாம்மா, புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, கண்ணீர் கந்திஷ்டி எல்லாம் இது ஒன்றும் மக்களுக்கு தெரியாது, மற்ற ரூடு எல்லாம் தெரியும் இல்லைங்களா. கண்ணீர் கந்திஷ்டி என்னப்பா மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு, நிறைய பேருக்கு தெரியாது. எது தெரியும் சொன்னா பூசணிக்கா தெரியும், அதே மாதிரி என்னது இந்த எலுமிச்சம் பழம் இந்த மாதிரியான இந்த இதெல்லாம் தெரியும், அந்த கொச்சிக்காய் சுத்தி போடுறது, இது மஞ்சள் தண்ணியை துளிக்கிறது, இப்படியான வழிகள் இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறைகள் அல்ல. மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இதெல்லாம் கூடாது, சிறுக்களை இட்டு செல்லக்கூடியவைகள், பிதத்துகள் இவைகள். இப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தை அழகான வார்த்தைகள், ஔது பி கலிமாத் இல்லாஹி தாம்மாத் மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மத்தின் வமின் குல்லி ஐனில் லாம்மா. அதே போன்று எடுத்தீங்களா, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இரண்டு அத்தியாயங்கள் இறங்கிய போது என்ன சொல்றாங்க சஹாபாக்கள் நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயங்கள் எப்ப இறங்கியதோ அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்தோம்டா, இந்த கண்ணீர் கந்திஷ்டிக்கு ஓதி பார்க்கக்கூடிய எல்லா முறைகளையும் விட்டு நாங்க இதுதான் தெரிய செஞ்சோம், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப கண்ணீர் கந்திஷ்டிக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், அது முஅவ்விதாத்துடைய அந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்குது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை பொறுத்தவரையில இந்த சூரத்துல் பக்ரா தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்க, அதை யாரு பிடிச்சு கொள்றாங்களோ, உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, அது பரக்கத்து நிறைந்தது, அது பரக்கா, அது பாக்கியம் நிறைந்தது சொல்கிறாங்க. யார் அதை விட்டுருவாங்களோ அது நஷ்டம், கை சேதம் என்று சொல்றாங்க. அதாவது இது வந்து என்ன செய்யும், சூனியத்தையும் அது வீழ்த்தும். வார்த்தை என்னது, சூனியம் தான் எல்லா கொடுக்கக்கூடிய பொருள் வந்து சூனியத்தையும் என்ன செய்யவிடும், அது வீழ்த்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது, இந்த அத்தியாயத்துக்கு இருக்கு. சூனியத்துக்கு கூட இதுக்கு முன்னால தாக்கு பிடிக்க முடியாது, சூனியம் கூட செய்யாது இதற்கு முன்னால் நிக்காது. இப்படியான ஒரு அத்தியாயம் தான் இது சூரத்துல் பக்ரா. அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், சூரத்துல் பக்ராவை வந்து எழுதி தொங்க போட்டா சரி வராது இல்லைங்களா. நிறைய இந்த வேலை தான் பாக்குறாங்க, எழுதி தொங்க போட்டுற வேலை தான் பாக்குறாங்க, ஓதுற வேலை நிறைய குறைவா இருக்கு. ஓதுவதுதான் எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான் விரண்டு விடுகிறான். அப்ப ஓத வேண்டும், ஓதுவதுதான் இல்லைங்களா. அப்ப இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சூரத்து இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லைங்களா. சூனியத்தை நிராகரிக்க கூடியவங்க இதை நிராகரிச்சமான விளங்கணும் இந்த ஹதீஸ். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த ஹதீஸ் மிக தெளிவான சான்றாக இதுல இருக்குது. அதே போன்று சூரத்துல் பக்ரால உள்ள ஆயத்துல் குர்சி சுபஹானல்லாஹ், அதுக்கு மிகப்பெரிய ஆற்றலை சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆயத்துல் குர்சி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, புகாரில் வரக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியும். அபூ ஹுரைரா அவர் தொடர்படுத்தி வரக்கூடிய செய்தியில என்ன சொல்கிறான் ஷைத்தான் என்று சொன்னால், இதா அவைத்த இலா ஃபிராஷிக், நீங்க படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், ஷைத்தானுக்கு நெருங்கவே இல்லை, ஷைத்தானுக்கு காலையாகும் வரை நெருங்க முடியாது என்று சொல்லி ஷைத்தான் சொல்லிவிட்டு போறான். ரசூலுல்லாஹிட்ட வந்து அபூ ஹுரைரா இதை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் பொய்யனாக இருந்தாலும் இந்த செய்தி உண்மையானது, அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் சொன்னது உண்மை என்று சொல்கிறார்கள். எனவே அவன் ஷைத்தானே சொல்லுகிறான் சொன்ன, அவனே சொல்றான் நம்ம யாருக்கு, நம்ம கூட்டத்தில் எவனுக்கு நெருங்கலது இல்லைங்களா. அப்படி சொல்லிட்டு நிறைய ஓதுறோம் இல்ல இல்லைங்களா, அவனை கிட்ட வச்சு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நீ எடுத்தீங்கன்னா ஆயத்துல் குர்சி இதை ஓதிக்கொள்வது பெரிய மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆயத்துல் குர்சி ஒருவர் என்னது, எல்லா நேரங்களும் ஓத விரும்புகிறாரா, ஓதிக்கொள்ளலாம், அப்படிப்பட்ட ஒரு வசனம். அதே போன்று அல் ஆயத்தான மின் ஆஹிரி சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள், இதை ஒரு இரவு ஓதிக்கொண்டாரண்டா அவருக்கு அது போதுமானது. கஃபத்தாகும் போதுமானா, எல்லா பாதுகாப்பு வேணுமா, எல்லா வகையிலும் அது நிறைவானது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அதே போன்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்துல வந்து ஒரு முறை ஒருவர் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அந்த நோய்க்கு குணம் சம்பந்தமாக அவர்கள் கேட்கின்ற போது ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சூரத்துல் இஹ்லாஸ் முஅவ்விதத்தின் இந்த இரண்டு சூராக்களை ஓதிக்கொள்வது என்பது, காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்வது என்பது என்னது அவருக்கு போதுமானதாக இருக்கும் என்று முஸ்னத் அகமதில் ஒரு செய்தி வருகிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அஜ்வா என்று சொல்லக்கூடிய பேரித்தம் பலன் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதை எவர் காலையில ஏழு சாப்பிடுகின்றாரோ அவருக்கு நஞ்சு சூனியம் போன்ற பாதிப்புகள் இருக்காது என்ற ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸ் ஆகும். எனவே இப்படியாக மார்க்கம் சொல்லித்தந்த முறைகள் நிறைய இருக்குது. அதே போன்று எடுத்தீங்கன்னா அனுபவ ரீதியாக இருக்கும். என்ன ஒரு அடிப்படையை என்ன அடிப்படையை பார்த்தோம், ரசூலுல்லாஹி சொல்றாங்க உங்கள்கிட்ட உள்ளதை ஓதி காட்டுங்க, அதுல சிறுக்கு இல்லையா அதை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றாங்க இல்லையா, அந்த அடிப்படையை வச்சு அறிஞர்கள் சொல்றாங்க ஒருத்தர் வந்து இதன் மூலம் தான் அவருக்கு குணம் கிடைச்சி அவருக்கு அதுல அனுபவம் இருக்குது, அவர் ஓதுறாரா தவறில்ல குர்ஆன்ல இருந்து சுன்னால இருந்து. ஆனா ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இத்தனை முறை தான் ஓதுன்னு சொல்லி மத்தவங்களை எல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது. ஹதீஸ்ல வந்தவைகளை தவிர, ஹதீஸ்ல உள்ளவைகளை தவிர, மற்ற ஒருத்தர் என்ன செய்யறாரு அவர் விரும்புறாரா. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அறிஞர்கள் நிறைய அறிஞர்கள் ஷேக் குலிஸ் நாயிபுல் தைமியா, இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க என்ன செய்யறாங்க, சூனியம் சம்பந்தமாக குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள் சூரத்துல் ஆராஃப்ல, அதே போன்று சூரத்தாக இதில் வரக்கூடிய வசனங்கள், சூரத்துல் பக்ரால வரக்கூடிய வசனங்கள், இதை அந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஓதி குணம் கிடைத்தது என்று அவங்க தங்களுடைய கிரந்தங்கள்ல பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அறிஞர்கள். எனவே அப்படி ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, அது தொடர்பான வசனங்களை ஓதுவதன் மூலம் அவருக்கு குணம் கிடைக்கும் என்றால் ஓதலாம், யாருக்கும் தடுக்க முடியாதேன். குர்ஆன் ஷிஃபா, குர்ஆன் என்னது ஷிஃபா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில இஸ்லாம் நமக்கு இந்த முறைகளை கற்றுத்தருது. இதுல நாங்க ஈமானை இழக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நிறைய பேர் வேகமா போறாங்க, அதுக்கு நாங்க போயிடக்கூடாது. இதில் நாங்க மிக கவனமாக இருக்க, நோய் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது, அதில் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அதற்குரிய குணத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையில் அனைத்தும் அவனுக்கு ஹைர், நன்மை. ஒரு மூமின் எப்போதும் அல்லாஹு மீது நல்லெண்ணம் வைத்தவனாக இருக்க வேண்டும். சொல்லுவாங்க மரணிப்பதற்கு மூணு நாளைக்கு முந்தைய என்ன சொன்னாங்க, உங்களை யாரும் அல்லாஹு மீது நல்லெண்ணம் வைக்காமல் மரணிக்காதீங்க, அந்த நிலையில் தான் மரணிக்க வேண்டும், நல்லெண்ணம் ஹுஸ்னுல்லன் இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்தல், அதே போன்று மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோயை பொறுத்தவரையில் அவனுடைய பாவங்கள் அதன் மூலம் மன்னிக்கப்படுகின்றன. மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் என்ன செய்யும், அவனுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. மறுமையில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது குற்றமற்றவனாக அவன் ஆக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளை செய்கிறான். எனவே அந்த அடிப்படையில் இது வந்து என்னது, அதே போன்று நோயுடைய காலங்களில் நமக்கு சில அமல்களை செய்ய முடியாவிட்டாலும், ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் செஞ்ச அமல்கள் கூட சில பொழுதுகளை திங்கள் வியாழத்தில் நோன்பு இருந்திருப்பாரு, அதாவது மாதத்தில் மூன்று நோன்பு வச்சிருப்பாரு, மற்ற அமல்கள் கூட்டு தொழுக ஜமாத்தில் உரியமல்ல கலந்து கொண்டிருப்பாரு, நோயுடைய காலங்கள் இதில் கலந்து கொள்ள முடியாமல் ஏற்பட்டால் அல்ல அதற்கு நன்மையை கூலியை பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க செய்ய முடியாது என்ன செய்யப்படும், கூலி பதிவு செய்யப்படும் என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். எனவே இப்படியான விஷயங்கள் அங்கே இருக்கு. நோயாளி வந்து பொறுமையோடு இருப்பது என்பது அதன் மூலம் அல்லாஹுடைய ஆற்றல் அறிந்து கொள்ளணும். எப்படி இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹுடைய நியமத்தோ, இதை அல்லாஹுக்கு மாற்ற முடியும். அல்லாஹ் என்ன செய்வான், நினைத்தோடு அதெல்லாம் என்ன செய்வான், அதை மாற்றுவான். ரசூலுல்லாஹி ஓதிய துஆ என்னது, அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் ஜவாலி நியமத்திக வ தஹவுலி ஆஃபியத்திக வ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக வ ஜமீஇ ஸஹதிக், முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, உனது அருள்கள் என்னை விட்டு விலகுவதை விட்டும் எனது ஆரோக்கியமான இந்த நிலை மாறுவதை விட்டும், அதாவது நோயுடைய நிலை வருவதை விட்டும், திடீரென்று உனது தண்டனைகள் பிடித்துக் கொள்வதை விட்டும், உனது எல்லா விதமான கோபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓதியிருக்கிறான். எனவே நர்மையான சகோதரர்கள், அந்த அடிப்படையில் இந்த முறைகளை பேணக்கூடியவர்களாக, இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய இந்த முறைகளை உரிய முறையில் பேணக்கூடியவர்களாக, எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.